தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசிரை வேண்டி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் தன்னுடைய வல்லமையால் நிரப்பி பாதுகாப்பாராக. இன்றைய நாளிலே நாம் புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவினுடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காக வந்தார் என்று விவிலியம் கூறுகிறது. மக்களுக்கு ஆண்டவரை சுட்டி காண்பிக்கக்கூடியவராகவும் இருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய பெருவிழாவிலே நாமும் திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, பிறருக்கு ஆண்டவர் இயேசுவை எடுத்து செல்லக்கூடியவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்தவர்களாக அந்த வரத்தை இறைவன் இந்த பலியிலே நமக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் உம் மக்களாகிய எங்களுக்கு உள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவார்த்தை 1-6. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாள் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன். வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல், அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன்.
வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். நீர் அறிந்திருக்கின்றேன்.
இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 22-26 முடிய. அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலே இருந்து இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, அபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 57-66 முடிய மேலும் என்பது. எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலைநிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்வால் பிறப்பிற்கு பொருள் கொடுப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு மனித உயிர் இவ்வுலகில் தோன்றுகின்ற பொழுது உலகம் மகிழ்கிறது, அந்த குடும்பம் மகிழ்ச்சி பெறுகிறது. அந்த மகிழ்ச்சி அன்றோடு முடிந்து விடுவதில்லை, மாறாக பிறந்த நாள் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து கடவுள் நம்மேல் கொண்டுள்ள அன்பை எண்ணி மகிழ்கின்றோம். ஆனால் இந்த பிறந்த நாள் உலக மக்களின் நினைவுகளில் நீங்காத இடம் பிடிக்க வேண்டுமென்றால் அவர் தன் வாழ்வை நல்ல விதத்திலே அமைத்து கொள்ள வேண்டும், தன் வாழ்வை முழுமையாக வாழ வேண்டும், தன் வாழ்வால் பிறரின் வாழ்வை வளமடைய செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைய நாளில் நாம் கொண்டாடும் புனித திருமுழுக்கு யோவான் தன் வாழ்வை அப்படித்தான் வாழ்ந்தார். எனவே திரு அவை அவரின் பிறப்பை கொண்டாடி மகிழ்கிறது. இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம், அன்னிமரியாளின் பிறப்பை கொண்டாடுகின்றோம், அந்த வரிசையில் திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் நாம் கொண்டாடுகின்றோம். மற்ற புனிதர்களுடைய இறப்பு நாளை, அதாவது விண்ணகத்தின் பிறப்பு நாளை கொண்டாடுகின்ற திரு அவை எதற்காக திருமுழுக்கு யோவானின் பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது? என்ன காரணம்? இவரின் பிறப்பில் என்ன புதுமை நிகழ்கிறது? லூக்கா நற்செய்தி 1:5-25 உள்ள வசனங்களிலே நாம் காண்கின்றோம், வானதூதர் கபிரியேல் அவருடைய பிறப்பை பற்றி அவருடைய தந்தைக்கு அறிவிக்கிறார். எனவே வானதூதருடைய பிறப்பின் அறிவிப்பினால் அவர் உயர்ந்தவராக இருக்கிறாரா? திருமுழுக்கு யோவான். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பல மனிதர்களுடைய பிறப்பிலும் இந்த நிகழ்வு நடைபெறுவதை நாம் காண்கின்றோம். அங்கு கடவுளால், கடவுளின் தூதர்களால், கடவுளின் இறைவாக்கினர்களால் அவர்களுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. தொடக்க நூல் 18:10 காண்கின்றோம், அங்கு ஈசாக்கினுடைய பிறப்பை ஆபிரகாமுக்கு 3 வானதூதர்கள் சொல்லுகிறார்கள். நீதி தலைவர்கள் 13:3 நாம் காண்கின்றோம், சிம்சோனின் பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இதுபோன்றுதான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் அறிவிக்கப்பட்டது. அப்படி இருக்க எப்படி அவர் உயர்ந்தவராக இருக்கிறார்? இன்றைய நாளுடைய திருப்பலியினுடைய தொடக்க உரையிலே நாம் பாட கேட்போம், பெண்களுள் பிறந்தவர்களில் உயர்ந்தவராக அவர் இருக்கிறார் என்பதை திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் எப்படி இந்த நிலையை அடைந்தார்? தன் வாழ்வை அவர் கடவுளுக்காக வாழ்ந்தார், தன் வாழ்வை பிறருக்காக வாழ்ந்தார், தனக்கென்று அவர் வாழவில்லை. கடவுளை நோக்கி, கடவுளின் மக்களை அழைத்து வருவதற்கு தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக அவர் கையளித்தார். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 3:4 நாம் காண்கின்றோம், அவர் பாலைவனத்தின் குரலாக, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குகிறவராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்திய நற்செய்தியிலும் நாம் காண்கின்றோம், லூக்கா நற்செய்தி 1:66 அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது என்று. சிறு வயதிலேயே திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய கைவன்மையை பெற்றிருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு உகந்த விதத்திலே அமைத்து கொள்ள வேண்டும், கடவுளுக்காக வாழ வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தார். எனவே அவருடைய பிறப்பிற்கு அவரால் பொருள் கொடுக்க முடிந்தது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் பல தருணத்திலே நமக்காக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய பங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்புக்குரியவர்களே, அங்கு சுயநலம்தான் மேலோங்கி இருக்கின்றது. பிற நலம் என்கின்றது பேரளவில் தான் இருக்கிறதே ஒழிய, அதை செயல்படுத்துவதற்கான கருவிகளாக நாம் பல தருணத்திலே மாறுவதில்லை அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் அதை செய்ய முற்படுகின்ற பொழுது நாம் பல காரியங்களை இழக்க வேண்டியிருக்கிறது. எனவே அதற்கு நாம் தயாராக இல்லை. எனவே இழப்பு என்பது நம்முடைய வாழ்வை அர்த்தப்படுத்தும் என்பதை நாம் பல தருணத்திலே மறந்து போய்விடுகின்றோம். எனவே அந்த இழப்பை சந்திப்பதற்கு நாம் தயாராக இல்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிறப்பிற்கு நம்முடைய வாழ்வால் அர்த்தத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்று நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள வழிகாட்டி கொண்டிருக்கின்றீர்கள்? சிந்தித்து பாருங்கள். உங்களின் சிந்தனைகளை, உங்களின் எண்ணங்களை, உங்களின் விருப்பங்களை உங்களுடைய பிள்ளைகளின் மேல் நீங்கள் திணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மதிப்பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு மதிப்பு கொடுக்க தவறி விடுகிறீர்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, எத்தனை மாணவ மாணவியர் தங்கள் மதிப்பெண்களை தைரியத்தோடு எதிர்கொள்ள முடிந்தது? அடிப்படையிலே அச்சம் இருப்பது இயல்பானது, தேவையானது. அப்பொழுதுதான் நாம் அடுத்த நிலைக்கு நம்முடைய வாழ்வை இயக்குவதற்கான ஆற்றலை நாம் பெறுகின்றோம். ஆனால் அந்த அச்சத்திலே மூழ்கி இருப்பது தான் தவறானது, அந்த பயத்திலே மூழ்கி இருப்பது தான் தவறானது. அதனால் என்ன நிகழ்ந்தது அன்புக்குரியவர்களே? எத்தனை பேர் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொள்ள நினைத்திருக்கின்றார்கள், மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். செய்தித்தாளிலே நாம் வாசித்து இருப்போம். அன்புக்குரியவர்களை, மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா? வாழ்வின் அர்த்தம் வாழும் வாழ்க்கையில் தான் இருக்கிறது ஒழிய, அன்புக்குரியவர்களே, நாம் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளிலே இல்லை. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வில் அர்த்தத்தை பெற வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்வின் அர்த்தத்தை நாம் கடவுளில் காண வேண்டும். கடவுளை சார்ந்து வாழ்வதில் நாம் இருக்க வேண்டும். பிறருக்காக வாழ்வதில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைய நாளினுடைய பெருவிழா நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய ஒன்றாக மாறும். இல்லையேல் நாம் கொண்டாடி விட்டு நம்முடைய வாழ்வை இயக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் கடவுளை சார்ந்து வாழ்ந்து, பிறருக்காக வாழ்ந்து, நம் வாழ்வால் நம் பிறப்பிற்கு பொருள் கொடுப்பதற்கு இறைவன் வரம் தர வேண்டுமென்று இந்த வழியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
பின்னே வெற்றி கொண்டான், பின்ன